சுக்ரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுமாறு அவனை பயந்து வாழுமாறு உங்களுக்கும் எனக்கும் அறிவுரை கூறியவனாக இந்நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தலைப்பு என்ன என்று உங்களுக்கு வாசிக்கப்பட்டது. மறைவான ஞானம் அல்லாஹ் ஒருவனுக்கு. அன்புக்குரியவர்களே, இந்த தலைப்பிற்குள் நாம் செல்வதற்கு முன்பாக சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் இந்த தலைப்பை ஒட்டி வரக்கூடிய ஆதாரங்களை புரிந்து கொள்வது நமக்கு இலகுவாக அமையும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு சர்ச்சை கிளம்புவதற்கு என்ன காரணம்? மறைவான ஞானம், மறைவானவற்றை அறிந்து கொள்வது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான தன்மை. பொதுவாக சாதாரணமான ஒரு அடிப்படை அறிவுள்ள ஒரு முஸ்லிமை நீங்கள் அணுகி அவரிடத்தில் கேட்டாலும் இதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லுவார். மறைவானவற்றை அல்லாஹ் ஒருவன்தான் அறிவார், இது தெரிந்த விஷயம்தானே, இதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும் என்பதுதான் ஒரு பாமர முஸ்லீமுடைய கருத்தாகவும் இருக்க முடியும். அப்படி இருக்க இன்று சிலர் அதை மறுக்கிறார்களே, அல்லாஹ் அல்லாதவருக்கும், அதாவது குறிப்பாக நம்முடைய நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய நமது உயிரை விட அதிகமாக நாம் நேசிக்கக்கூடிய நமது உயிரை விட நம்மிடத்திலே மேலான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ்விற்கு இருப்பது போன்று மறைவான ஞானம் உண்டு என்று சொல்கிறார்களே. இவர்கள் எப்போது தோன்றினார்கள்? இவர்களுடைய கூற்றுக்கு எதை ஆதாரமாக எடுத்து வைக்கிறார்கள்? எந்த அடிப்படையிலே இந்த வாதத்தை அவர்கள் செய்கிறார்கள்? இத்துடனே இவர்கள் நிறுத்தி கொண்டார்களா என்றால் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்கிறது என்ற இந்த தவறான வாதத்துடன் மட்டும் இவர்களுடைய மடைமை, இவர்களுடைய அறியாமை நின்றுவிட்டதா என்றால் இல்லை. சகோதரர்களே, யாரையெல்லாம் இறைநேசர்கள் என்று இவர்கள் கற்பனை செய்கிறார்களோ அல்லது எண்ணுகின்றார்களோ நம்புகின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் மறைவான ஞானம் இருக்கிறது. இந்த மறைவான ஞானம், அதாவது நம்முடைய முன்னிலையில் இல்லாத ஞானம், நம்முடைய முன்னிலையில் எது இல்லையோ, நாம் எதை நமக்கு முன்பு பார்க்கவில்லையோ, நம்முடைய நிகழ்காலத்தில் எது இப்போது நடந்து கொண்டிருக்கவில்லையோ, வருங்காலத்தில் நடக்குமோ, அல்லது நம்மை விட தூரமாக இருக்கக்கூடிய இடங்களிலே நாடுகளிலே என்ன நடக்குமோ, இவற்றிற்கு மறைவான ஞானம் என்று சொல்கிறோம். இதுபோன்று மறைவான ஞானம் என்பது நாளை மறுமையில் என்ன நடக்கும், என்னென்ன நிலைமைகள் மறுமையிலே ஏற்படும், இவற்றையும் மறைவான ஞானம் என்று சொல்லுவோம். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அறிவிக்காமல் எதையெல்லாம் தன்னுடைய அறிவிலே வைத்திருக்கின்றானோ அவற்றையும் மறைவான ஞானம் என்று சொல்லுவோம். உங்களுக்கு நன்றாக தெரியும் அன்பிற்குரியவர்களே, மிக மகத்தான ஒரு வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாம் ஓதுகின்றோம். காலையில் ஓத வேண்டும், மாலையில் ஓத வேண்டும், இரவிலே ஓத வேண்டும், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பு ஓத வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்களாலும் அவர்களுடைய கட்டளை, அவர்களுடைய ஆர்வம், அவர்களுடைய ஆசை. அது மட்டுமல்ல, ஒரு நபித்தோழரை கைபிடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், குர்ஆனில் மிக மகத்தான ஒரு வசனத்தை நான் உனக்கு கற்றுத்தரவா என்று அந்த தோழர் அல்லாஹ்வின் தூதரின் கற்றுத்தாரங்கள் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி காக்கின்றார்கள். சிறிது நேரத்திற்கு பின்பு பள்ளியை விட்டு வெளியிலே செல்வதற்கு நெருங்கும் போது அந்த தோழர் கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, குர்ஆனின் மகத்தான வசனத்தை கற்பித்து தருகிறேன் என்று எனக்கு நீங்கள் சொன்னீர்களே, நான் அதை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும்போது, என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் உள்ள வசனங்களில் மிக மகத்தான வசனம். ஒவ்வொரு வசனத்திற்கும் அல்லது சூராவிற்கும் சில சமயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரிடுவார். அப்படி பெயரிடப்பட்ட வசனம் தான் இந்த ஆயத்துல் குர்சி, சூரத்துல் பக்ராவில் அமைந்திருக்கக்கூடிய 255வது வசனம். இதற்கு முன்பு எந்த சமுதாயத்திற்கும் இது கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய அருளுடைய பொக்கிஷங்களில் இருந்து நேரடியாக இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்களிலே ஒன்று. குர்ஆனுடைய வசனங்களில் மிக மகத்தான வசனம். எந்த அளவிற்கு இதிலே நன்மையும் அல்லாஹ்வுடைய அருளும் ஈமானுடைய கருத்தாழமும் இருந்திருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு மிக மகத்தான வசனம் என்று பெயரிட்டிருப்பார்கள். இதைவிட ஒரு மகத்தான வசனம் குர்ஆனில் இல்லை. அபவ ஆயத்தில் குர்ஆன் இந்த ஒரு வசனத்தினுடைய அர்த்தத்தை சரியாக தெரிந்து கொண்டாலே, அன்பிற்குரியவர்களே, யார் இப்படி தவறாக பிரச்சாரம் செய்கிறார்களோ அவர்கள் நேர்வழி பெற்று விடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய அறிவில் இருந்து, இல்ம் என்றால் ஞானம் அறிவு, அல்லாஹ்வுடைய அறிவில் இருந்து எந்த ஒரு அளவையும் எந்த ஒன்றையும் மனிதர்களால் ஜிங்களால் சூழ்ந்து அறிய முடியாது, முழுமையாக அறிய முடியாது. அல்லாஹ்வுடைய அறிவில் இருந்து எதையும் மனிதர்களால் ஜிங்களால் சூழ்ந்து அறிய முடியாது என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து அறிய முடியாது என்று சொல்லவில்லை, எதையும் அறிய முடியாது, சூழ்ந்து அறிய முடியாது. இல்ல பிமாஷா, மாறாக அவன் எதை நாடுகிறானோ, எவ்வளவு நாடுகிறானோ அந்த அளவுக்குத்தான் அதை அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட தெல்ல தெளிவான ஆழமான கருத்தை இந்த வாக்கியம் கொடுக்கிறது. பாருங்கள், மனிதர்கள் ஜிங்கள், மனிதர்கள் ஜிங்கள் என்று சொன்னால் இதில் யார் அடங்குவார்கள்? இறை தூதர்களும் அடங்குவார்கள், அவர்களுடைய தோழர்களும் அடங்குவார்கள், அல்லாஹ்வை வணங்கி அவனுடைய அருளை பெறக்கூடிய எல்லா நல்ல மக்களும் இதிலே அடங்குவார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா தன்னை புகழும் போது, தன்னுடைய உயர்வை எடுத்துச் சொல்லும் போது, என்னுடைய கண்ணியம், என்னுடைய பெருமை, என்னுடைய வல்லமை, என்னுடைய ஆட்சி, என்னுடைய அதிகாரம் எவ்வளவு உயர்ந்தது, என்னுடைய அறிவிலிருந்து நான் நாடாமல் எதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. இந்த மா இருக்கிறதே, அந்த மா இந்த இடத்திலே தக்லீல், குறைவை காட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அல்லாஹ் எந்த ஒரு குறைவான அளவை நாடுகின்றானோ அதைத்தான் இந்த மக்களால் ஜிங்களால் தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் கேட்கலாம், இந்த மா என்பதற்கு இந்த இடத்திலே குறைவான அளவு என்று நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? அரபியிலே இந்த மாவை பல அர்த்தத்திற்கு பயன்படுத்துவார்கள், குறைவான அளவு என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? அதற்கு ஆதாரம் என்னவென்றால், சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்கின்றார், யூதர்களுடைய கிறிஸ்துவர்களுடைய ஒரு தர்க்கம் ஏற்படும் பொழுது அந்த இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விவரிக்கின்றார், கஹ்ஃபிலே குகையிலே தூங்கியவர்கள் எத்துணை பேர் என்ற வாதம் ஏற்படும் பொழுது அந்த இடத்திலே அல்லாஹ் சொல்கின்றார், வமா ஊதீதும் உங்களுக்கு அறிவிலிருந்து சொற்பமான அளவை தவிர வேறு எதுவும் கொடுக்கப்படவில்லை. மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவின் அளவு என்ன? கலீல், சொற்பமானது. இன்னும் எப்படி என்று கேட்கிறீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வியின் அறிவின் பொக்கிஷத்தை தனக்கென சொந்தமாக்கி வைத்திருக்கிறார். அதை கொண்டு அல்லாஹ் தன்னை புகழ்கிறார். அதிலே தனக்கு நிகராக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய புகழ்ச்சி வீணாகிவிடும். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் இக்ராஸிலே என்ன சொல்கிறார்? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். அவனுக்கு நிகராக, அவனுக்கு சமமாக, அவனுக்கு போட்டியாக, அவனுக்கு ஈடாக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அவனுடைய உள்ளமையிலும் யாரும் அவனுக்கு நிகரல்ல, சமமல்ல. அவனுடைய தன்மைகள் அல்லாஹ், அவன் இறைவன், அவனுக்கென்று சில தன்மைகளை, பண்புகளை அவன் கொண்டிருக்கிறான். அந்த தன்மைகளை விட்டு அவனை பிரித்து பார்க்க முடியாது. அந்த பண்புகளை விட்டு, அந்த குணங்களை விட்டு நம்முடைய ரப்பை, நம்மளது இறைவனை நாம் பிரித்து பார்க்க முடியாது. காரணம், பண்புகள் இல்லாமல் எங்கும் அல்லாஹ் தன்னை சொல்வதில்லை. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் என்று மட்டுமும் இல்லை. அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலக மக்களை படைத்து வளர்த்து காக்கக்கூடிய இறைவனாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹா இல்லா ஹு அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் அல் முமின் அல் முஹைமின் அல் அஸீஸ் அல் ஜப்பார் அல் முதகப்பிர் ஹுவல்லாஹ் அல் காலிக் அல் முசவ்விர் லஹு அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஹுவல் அவ்வல் ஹுவல் ஆகிர் ஹுவல் ظாஹிர் ஹுவல் பாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைன் அலீம். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனிலே நீங்கள் இப்படி திறந்து படிக்க ஆரம்பித்தால் எந்த இடத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை தனது தன்மையிலிருந்து பிரித்து பேசுவது கிடையாது. காரணம், அவன் தான் புகழப்பட வேண்டும் என்று விரும்புகிறான், தான் அறியப்பட வேண்டும் என்று விரும்புகிறான், தனது கண்ணியத்தை மக்கள் உணர்ந்து தான் வணங்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். எனவே அவனது பண்புகள் குணங்களுடனே சேர்த்து அவன் நம்மை, அவன் தன்னை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றான். அது மட்டுமல்ல, மாறாக அந்த அழகிய பண்புகளை கொண்டு அவனை புகழ வேண்டும், அந்த அழகிய பண்புகளை கொண்டு அவனை நாம் அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் அவனுடைய அடியார்களாகிய நம்மிடத்திலே கட்டளை இடுகின்றான். وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَادْعُوهُ بِهَا. அல்லாஹ் சொல்கிறான், அடியார்களே, எனக்கு அழகிய பெயர்கள் உண்டு, எனக்கு அழகிய உயர்ந்த குணங்கள் உண்டு, அவற்றை கூறி என்னிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை கேளுங்கள். وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَادْعُوهُ بِهَا. எப்படி கேட்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே? யா அல்லாஹ், யா ரஹ்மான், எனக்கு கருணை காட்டு. மூசா நபி கேட்டார்கள் அல்லவா, ரப்பிகுஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன், இறைவா என்னை மன்னித்து விடு, எனக்கு கருணை காட்டு, நீ மன்னிப்பவர்களிலே மிகச் சிறந்தவன். யா கனி, செல்வமிக்கவனே, எனக்கு செல்வத்தை கொடு. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், உனது அருளை கொடு, காரணம் நீ அருளை வாரி வாரி விளங்கக்கூடியவன். இன்னக அன்தல் வஹ்ஹாப். நபி இப்ராஹிம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு நல்ல சந்ததியை கொடு. சொல்கிறார்கள், இன்னக ஸமீஉத் துஆ, யா அல்லாஹ் பிரார்த்தனைகளை நீ செவிமடுப்பவன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ், என்னிடத்திலிருந்து நீ ஏற்றுக்கொள், நீ கேட்பவன், நீ அறிபவன். யா அல்லாஹ், என்னுடைய பிழை பொறுப்பை நீ அங்கீகரித்துக் கொள், நீ பிழை பொறுப்பை அங்கீகரிப்பவன், பாவங்களை மன்னிப்பவன். அன்பிற்குரியவர்களே, இப்படி குர்ஆனிலும் ஹதீஸிலும் நீங்கள் பார்த்தால் நம்முடைய இறைவனை, அல்லாஹுவை அவனது அழகிய பெயர்கள் கொண்டு புகழப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அழகிய பெயர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் சூட்டிக்கொண்டது மட்டுமல்ல, மாறாக அவன் எதுவும் சொல்கிறான், இந்த அழகிய தன்மைகள் பண்புகள் எனக்கிருப்பதை போன்று வேறு யாருக்கும் கிடையாது என்றும் சொல்கிறான். சொல்லக்கூடிய சாட்சியம் இருக்கின்றது அல்லவா அன்புக்குரியவர்களே. லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, அவனுக்கு சமமானவர், அவனுக்கு இணையானவர், அவனுக்கு பங்காளி, அவனுக்கு கூட்டாளி, அவனுக்கு துணை இல்லை என்று அவனுடைய உள்ளமையில் மட்டுமல்ல, தன்மையிலும் அவனுக்கு யாரும் நிகரில்லை, கூட்டு கிடையாது. இது யார் சொல்கிறார்? நீங்கள அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார் சூரத்து சூராவிலே, லைஸ கமிஸ்லிஹி ஷை, என்னை போன்று வேறு எதுவும் கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், என்னை போன்று எதுவும் கிடையாது. அப்ப எப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ لَيْسَ كَمِثْلِهِ شَيْءٌ لَهُ الْخَلْقُ وَالْأَمْرُ وَلَا يُشْرِكُ فِي حُكْمِهِ أَحَدًا எனக்கு நிகராக யாரும் இல்லை, எனக்கு சமமாக ஒப்பாக யாரும் இல்லை, நான் என்னுடைய ஆட்சியில் யாரையும் கூட்டாக்கிக் கொள்ள மாட்டேன் என்று நமக்கு சொல்லிவிட்டானோ, அன்புக்குரியவர்களே, அந்த அல்லாஹ்வுடன் அவனுடைய அழகிய தன்மையிலே வேறு யாரையாவது நாம் சமப்படுத்தினால், வேறு யாரையாவது நாம் கொண்டு வந்து இணைத்தால் அங்கே ஏகத்துவம் நிலை பெறுமா? அப்படி இணைப்பவர் முஸ்லிமாக முவஹ்ஹிதாக ஏகத்துவவாதியாக இருக்க முடியுமா? அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுவார். அல்லாஹ் பார்ப்பதை போன்று, அல்லாஹ் கேட்பதை போன்று, அல்லாஹ் படைப்பதை போன்று ஒருவன் படைக்கிறான் என்று ஒருவர் நம்பினார், அல்லது அல்லாஹ்வுடைய தன்மைகள் அவனுக்கு இருப்பது போன்று அந்த எல்லா தன்மைகளுமோ அல்லது அந்த தன்மைகளில் ஏதாவது ஒன்றோ அல்லாஹுவை போன்று பிறருக்கு இருக்கின்றது என்று நம்பினார், அந்த பிறர் வானவராக இருந்தாலும் சரி, அந்த பிறர் இறை தூதராக இருந்தாலும் சரி, அந்த பிறர் இறை அடியாராக நல்லவராக இருந்தாலும் சரி, யார் இப்படி நம்புகின்றார்களோ அவர்கள் இணை வைத்து விடுகின்றார்கள், அவர்கள் அல்லாஹுவிற்கு இணை கற்பித்து விடுகின்றார்கள். யார் அல்லாஹுவிற்கு இணை கற்பித்து விடுகின்றார்களோ அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் நாசமாகிவிடும், அவர்களுடைய அமல்கள் நாசமாகிவிடும், அவர்களுடைய இறை நம்பிக்கை பறிபோகிவிடும், அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நாளை மறுமையிலே நிரந்தரமாக அல்லாஹ் அவர்களை நரகத்திலே தங்க வைத்து விடுவான். இணை வைத்தல் என்றால் சிலைகளை வணங்குவது மட்டும் இணை வைத்தல் அல்ல, நம்மிலே பலர் அப்படி எண்ணிக்கொண்டிருப்பதால் தான் இந்த சிறுக்குடைய விஷயத்திலே அலட்சியமாக இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே ஒருவர் வந்து பேசுகிறார், தன்னுடைய தேவையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பரிமாறுகிறார். அப்போது சொல்லுகின்றார், மாஷா அல்லாஹு வஷா முஹம்மத், என்ன பொருள், அல்லாஹ்வும் முஹம்மதும் நாடினால் என்னுடைய காரியம் நிறைவேறிவிடும். இவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுள் என்று சொல்லி கும்பிட்டாரா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பூஜை செய்தாரா, அல்லது ரசூலுல்லாஹிக்கு நேர்த்தி செய்தாரா, என்ன சொன்னார், அல்லாஹ்வும் முஹம்மதும் நாடினால் என்னுடைய காரியம் நிறைவேறிவிடும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னார்கள், என்னை நீ அல்லாஹ்விற்கு சமமாக நிகராக ஆக்கிவிட்டாயா, குல் மா ஷா அல்லாஹு வஹ்தஹு, சொல், அல்லாஹ் ஒருவன் மட்டும் நாடினார் என்று. இப்படிப்பட்ட அழுத்தமான வார்த்தை பார்த்து அன்பிற்குரியவர்களே, ஒரு சில தவறுகளை இடையிலே நான் சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகிறேன். இன்று நம்முடைய சமூகத்திலே பலரிடத்தில் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா, சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டால், உங்களுடைய பரக்கத்தால் நன்றாக இருக்கிறேன், அல்லது உங்களுடைய துவாவால் நன்றாக இருக்கிறேன், உங்களுடைய புண்ணியத்தால் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்களே, இதுவும் இணை வைத்தலிலே கட்டுப்படும். எப்படி சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளால் அல்ஹம்துலில்லாஹ், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, என்னுடைய இறைவன் அருளால் நான் சுகமாக இருக்கிறேன். அல்லாஹ்வை புகழ வேண்டிய இடத்தில் வேறு யாரையும் புகழ்வது, வேறு யாரையும் உயர்வாக பேசுவது இணை வைத்தலாக ஆகிவிடும். ஒவ்வொரு நாளும் காலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பிரார்த்தனையை பாருங்கள், اللهم ما اصبح بي او باحد من خلقك اللهم ما اصبح بي من نعمه او باحد من خلقك فمنك وحدك لا شريك لك فلك الحمد ولك الشكر يا الله இன்றைய காலை தினத்தில் எனக்கோ அல்லது உனது படைப்பினங்களில் வேறு யாருக்கோ என்ன ஒரு அற்புடை கிடைத்ததோ அது உன்புறத்திலிருந்து மட்டுமே கிடைத்தது, அதிலே உனக்கு யாரும் சமம் இல்லை, துணை இல்லை. இந்த துவாவை நீங்கள் காலையிலே மூன்று முறை கூறினால் அன்றைய பொழுதில் உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எல்லா நேமத்துகளுக்கும் நன்றி செய்தவர்களாக ஆவீர்கள். இன்றைய துவாவை நீங்கள் மகரிபுக்கு பிறகு ஓதினீர்கள் என்று சொன்னால் அன்று இரவிலே அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா நியமத்துகளுக்கும் நன்றி செய்தவர்களாக ஆவீர்கள். நாம் எதை இங்கு சுட்டிக்காட்டி வருகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய தன்மைகள் அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தமானவை, அவற்றிலே வேறு யாரையும் நாம் சமமாக்க முடியாது, கூட்டாக்க முடியாது. அல்லாஹ்விற்கு ஏராளமான பண்புகள் இருக்கின்றன, அவற்றை நாம் பட்டியல் போட்டு முடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லிய ஒரு ஹதீஸை நம்மிலே சிலர் தவறாக உட்கிருந்திருக்கிறார்கள், அதையும் நாம் சுட்டிக்காட்டிக் கொள்கிறோம். ஒன்றை தவிர அவற்றை மனப்பாடம் செய்து கொண்டவர் சொர்க்கம் செல்லுவார். சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு சிலர் என்ன நம்புகிறார்கள் என்று சொன்னால், மொத்தமே அல்லாஹ்விற்கு 99 பேர்கள் தான் என்று. அந்த கருத்தில் இந்த ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அல்லாஹ்விற்கு ஏராளமான பெயர்கள் இருக்கின்றன, அவற்றில் 99 ஒருவர் மரணம் செய்து கொண்டால் அவர் சொர்க்கம் செல்வார். ஏனென்று நீங்கள் கேட்டால், அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழும் பொழுது, அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது, இப்படியும் நீங்கள் அழையுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். யா அல்லாஹ், உனக்குரிய அந்த பெயரை கொண்டு நான் கேட்கிறேன், உனக்குரிய அந்த ஒவ்வொரு பெயரை கொண்டு நான் கேட்கிறேன். அந்த பெயர் எப்படிப்பட்டது? நீ உனக்காக அந்த பெயர்களை சூட்டிக் கொண்டிருக்கிறாய். அந்த பெயர்களை உன்னுடைய புத்தகங்களிலே, நீ வானத்திலிருந்து இறக்கிய புத்தகங்களிலே கூறியிருக்கிறாய். அல்லது உன்னுடைய அடியார்களில் யாருக்காவது விசேஷமாக கற்றுக் கொடுத்திருக்கிறாய். அல்லது உனக்காகவே நீ உன்னுடைய மறைவான ஞானத்திலே மறைத்து வைத்திருக்கிறாய். அப்படிப்பட்ட எல்லா பெயர்களை கொண்டு இறைவா உன்னிடத்திலே பிரார்த்திக்கிறேன், அல்லாஹ்வே இந்த குர்ஆனை எனது உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கி வை, எனது கவலைகளை போக்கக்கூடியதாக, என்னுடைய வாழ்க்கையின் கஷ்டங்களை நீக்கக்கூடியதாக ஆக்கி வை. இது ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ்விற்கு எத்தனைய பெயர்கள் இருக்கின்றன, அவற்றில் சிலவற்றை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான், சிலவற்றை அல்லாஹ்வுடைய புத்தகங்களிலே இறக்கி இருக்கிறான், சிலவற்றை அவன் தனக்காகவே மறைத்து வைத்திருக்கிறான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அல்லாஹ்விற்கு எத்தனையோ ஏராளமான அழகிய பெயர்கள் பண்புகள் இருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, அந்த பண்புகளில் ஒன்றுதான் அல்லாஹ்விற்கு மறைவான ஞானம் உண்டு என்பதும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பல இடங்களில் புகழும் போது இந்த மறைவான ஞானம் தனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கிறது என்று அழுத்தம் திருத்தமாக மாற்று கருத்தில்லாமல் சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் படைப்பிடங்களில் இந்த ஞானம் யாருக்கும் இல்லை என்பதையும் மறுக்கிறார், மறுக்கவும் வைக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களுடனே நடத்திய உரையாடல் உங்களுக்கு தெரியும். ஆதமை அல்லாஹ் படைக்க நாடிய போது வானவர்கள் கூறினார்கள், யா அல்லாஹ் படைக்க வேண்டாம், நாங்கள் தகுதியானவர்கள், பூமியிலே எங்களை நீ தங்க வை. அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில சோதனைகளை செய்கிறார். அந்த நேரத்தில் மனத்துகளுக்கு தெரிய வருகிறது, தாங்கள் செய்தது தவறு, அல்லாஹ்விடத்தில் செய்த வாதம் தவறு என்று தெரிய வரும்போது அல்லாஹு தஆலா அந்த வானவர்களை எப்படி பழிக்கிறான் தெரியுமா? அந்த வானவர்களை எப்படி கண்டிக்கின்றான் தெரியுமா? சூரத்துல் பக்ராவுடைய 33 வசனத்தில் குறிப்பிடுகின்றார், قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون. வானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பதை நான் தான் அறிவேன். எப்படி எல்லாம் சொல்கிறார், இன்னி அஅலம், நிச்சயமாக நான் தான் வானங்கள் பூமியில் மறைந்திருப்பதை அறிவேன். அத்துடன் நீங்கள் வெளிப்படுத்தும் விஷயங்களையும் நீங்கள் மறைத்து வைத்துக் கொள்ளும் விஷயங்களையும் நான் தான் அறிவேன். இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை எப்படி புகழ்கிறார்? வானங்களில் பூமியில் மறைந்திருக்கக்கூடியவை யாருக்கு மட்டும் தெரியும் என்று? அல்லாஹ்விற்கு மட்டும் தெரியும் என்று. இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா அடுத்து ஒரு இறை தூதர் பிறப்பார் அல்லது படைக்கப்படுவார், அவரும் இந்த பண்பிலே கூட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி தன்னை புகழ்வது சரியாகுமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விற்கு இருப்பது போன்று கல்வி ஞானம் அப்படியே இருக்கிறது என்று சொல்கிறார்களே. அல்லாஹ்வுடைய அந்த பலகையாகிய தக்தீரிலே என்னென்ன விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கின்றனவோ, நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, இனி நடக்க இருப்பது, இன்னும் இந்த வானங்களில் கோள்களில் என்னென்ன விஷயங்களை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்றானோ, இவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படியே இருக்கிறது. அவர்களுக்கு மட்டுமல்ல, அன்பிற்குரியவர்களே, அவருடைய புத்தகங்களை எடுத்து பார்த்தால் தொழாதவர்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யாதவர்கள், தங்களை பக்கீர்கள், சூஃபிகள் என்று சொல்லிக்கொண்டு அலையக்கூடிய பல வார்த்தைகளை நாம் சொல்வதற்கு விரும்பவில்லை. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் மோசடி செய்யக்கூடிய மக்களை எல்லாம் இறைநேசர்கள் என்று நம்பிக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் அந்த கல்வி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய இந்த புகழை பங்கு போட்டு தருகிறார்களே, இவர்கள் எங்கனம் அல்லாஹ்வை அறிந்து கொண்டார்கள், எங்கனம் குர்ஆனை படித்தார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு உள்ள புகழ்ச்சியின் வார்த்தையாக இதை சொல்கின்றார். وَعِنْدَهُ مَفَاتِحُ الْغَيْبِ لَا يَعْلَمُهَا إِلَّا هُوْ. ஆறாவது அத்தியாயத்தினுடைய 59வது வசனத்திலே சொல்கின்றார், என்னிடத்தில் மட்டுமே மறைவானவற்றின் சாவிகள் இருக்கின்றன, அவற்றை என்னை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. وَعِنْدَهُ مَفَاتِحُ الْغَيْبِ لَا يَعْلَمُهَا அவனிடத்திலே, அல்லாஹ் தன்னை மறைவாக வைத்து சொல்கின்றான், அவனிடத்திலே மறைவானவற்றின் சாவிகள் அனைத்தும் இருக்கின்றன, அவற்றை அவனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. இந்த வசனத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹுவை தவிர ஒரு மலக்குக்கோ மனிதருக்கோ மறைவானவற்றை அறிந்து கொள்வதற்கு ஒரு சாத்தியம் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹுடைய இந்த வசனம், அல்லாஹுடைய இந்த புகழ்ச்சி பொய்யாகிவிடும் அல்லவா? அல்லாஹ் பொய் சொல்வானா? என்னை தவிர வேறு யாரும் மறைவானவற்றை அறிய முடியாது, மறைவானவற்றின் சாவிகள் பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை புகழ்ந்து சொல்லும் பொழுது அதிலே தனக்கு இன்னொருவரும் கூட்டாளி என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய இந்த புகழ்ச்சி நிற்குமா என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார் 10வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனத்திலே, ஃபகுல் இன்னமல் கைபு லில்லாஹ். நபியே சொல்லுங்கள், நிச்சயமாக மறைவான ஞானம் எல்லாம் அல்லாஹ்விற்கு மட்டுமே. இப்படிப்பட்ட அழுத்தமான வசனம் பாருங்கள். வீரர்கள், இந்த மார்க்கத்திலே புதுமையை உண்டு பண்ணி மக்களை வழிவிடுப்பவர்கள் உருவாகுவார்கள் என்பது அல்லாஹ்விற்கு தெரியும். ஆகவேதான் அல்லாஹு தஆலா மாற்று கருத்துக்கே இடமில்லாத அளவிற்கு எப்படியெல்லாம் வாசகத்தை அழுத்த வேண்டுமோ, மாற்று கருத்துகள் உள்ளே நுழையாமல் அதை தாழிட வேண்டுமோ, அது போன்று தாழிட்டு அது போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதியிட்டு சொல்கின்றார். யாருக்கு சொல்ல சொல்கின்றார்? யாருக்கு மறைவான ஞானம் இருக்கிறது என்று இவர்கள் நம்புகிறார்களோ, அப்படி நம்புவதை இறை நம்பிக்கை என்று சொல்கிறார்களோ, அப்படி நம்பினால்தான் இறை தூதரை கண்ணியப்படுத்தியதாக ஆகும் என்று சொல்கிறார்களோ, அந்த இறை தூதரை அழைத்து அல்லாஹ் சொல்கின்றார், என்னை பார்த்தா, உங்களை பார்த்தா, இதனுடைய முதல் அழைப்பாளர் யார், அழைக்கப்படுபவர் யார்? முஹம்மது குல் ஹுவல்லாஹு அஹத் குல் யா அஹ்லல் கிதாபி தஆலவ இலா கலிமத்தின் சபாயின் பைனனா வ பைனக்கும் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நார் குல் யா அய்யுஹல் லதீன ஆமனு குல் யா அஹ்லல் கிதாப். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார்? யாரின் மீது இந்த குர்ஆன் முதன்முறையாக இறக்கப்பட்டு அவர் நமக்கு இதை ஓதி காண்பிக்கிறாரோ அந்த கண்ணியத்திற்குரியவர் முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாகவே அல்லாஹ் சொல்ல வைக்கிறார், நபியே நீங்கள் சொல்லுங்கள். இதற்கு பிறகும் ஒருவன் அல்லாஹ்விற்கு, அல்லாஹ்வை தவிர மற்றவருக்கு மறைவான ஞானம் இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய முரண்பாடு, அவனுடைய பிடிவாதம், குர்ஆனை விளங்கிக் கொள்வதிலே அவனுடைய மன இச்சைத்தான் அங்கே இருக்கிறது. இருக்கிறதே தவிர ஆதாரங்களோ மார்க்க கல்வியோ அங்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. நபியே நீங்கள் சொல்லி விடுங்கள், டிக்ளேர் பண்ணி விடுங்கள், தெளிவான மக்களுக்கு அறிவித்து விடுங்கள். இன்னமல் கைபு லில்லா, மறைமான ஞானம் அல்லாஹ்விற்கு மட்டுமே. லில்லா இதெல்லாம் தக்ஸீஸ் தம்லீக் என்று சொல்வார்கள். உதாரணமாக ஹாதா லீ, இது எனக்கு சொந்தமானது. என்ன அர்த்தம்? இதுல இன்னொரு கூட்டாளியாக இருந்தால், இதுல நானும் இன்னொரு பங்காளியாக இருந்தால், இது எனக்கு சொந்தமானது என்று சொல்வது பொய்யா இல்லையா? பொய்யா இல்லையா? பொய். அல்லாஹ் சொல்கிறான் இன்னமல் கைபு, அதுவும் எப்படி? இன்னமா என்ற வார்த்தை கலிமத்துல் ஹஸம். உதாரணமாக நீங்கள் சொல்கிறீர்கள், இந்த செல்வம் எனக்குரியது, இந்த செல்வங்கள் எனக்குரியது. இந்த வார்த்தைக்கும் இந்த செல்வங்கள் எல்லாம் எனக்கே உரியது, வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? இந்த செல்வங்கள் எனக்கு உரியது என்று சொல்லும் போது அங்கே மற்றொருவர் வந்து சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பும் அங்கே விடப்படுகிறது. இல்லங்க, இதுல எனக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்வதற்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மறுப்பவர் மறுப்பதற்கு துணியலாம். எப்போது இந்த செல்வங்கள் எல்லாம் எனக்கே சொந்தமானவை என்று நீங்கள் சொல்கிறீர்களோ, அங்கே மற்றவருக்கும் அதிலே உரிமை இருப்பதையும் நீங்கள் மறுக்கிறீர்கள். புரியுதுங்களா? எப்போது மறுப்பவர்கள் அங்கே வருகிறார்களோ அல்லது அதிலே சொந்தம் கொண்டாடுபவர்கள் வருவார்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ, அப்போது நீங்கள் சொல்லுவீர்கள் இந்த செல்வம் எல்லாம் எனக்கே சொந்தமானவை என்று. புரியுதுங்களா இல்லையா? நம்முடைய வழமையில் உள்ள வழக்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னமல் கைப், மறைவான ஒன்று என்று இருந்தால் மறைவான ஞானம் எல்லாம் லில்லாஹ், அல்லாஹ்விற்கே சொந்தமானது. இப்படி இந்த விஷயத்தை தெளிவாக நபியே நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டதற்கு பிறகு, நபியும் அதை மக்களுக்கு எடுத்து குர்ஆனில் விளக்கியதற்கு பிறகு, ஒருவன் இறைச்சுவதற்கு மறைவான ஞானம் உண்டு, அல்லாஹ் அறிவதை போன்று அவர்கள் அறிகிறார் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, அவர்கள் ஆதாரத்தை வைத்து பேசவில்லை, மனம் உரட்டாக பேசுகின்றார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். சரி, இன்னும் இதைவிட தெளிவான விஷயங்கள் வேண்டுமா? குர்ஆனிலே இது குறித்து நீங்கள் ஆராய்ச்சி செய்ய பார்த்தால் ஏறக்குறைய 60 மேற்பட்ட இடங்களிலே இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாலமாக விரிவாக பேசுகின்றார். குர்ஆனிலே தௌஹீத், ஏகத்துவம் குறித்த விஷயங்கள், அல்லாஹ்வுடைய தனித்தன்மை குறித்த விஷயங்கள் தான் மிக அதிகமாக இருக்கும். சட்டங்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத், இது போன்ற சட்டங்கள் 6000 மேற்பட்ட வசனங்களிலே 500 வசனங்கள் தான் சட்டங்கள் சம்பந்தப்பட்டவை. அதிலும் 500 வசனங்களுக்கு ஏறக்குறைய ஒழுக்கங்கள் சம்பந்தப்பட்டவை. மீதி உண்டான வசனங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் தன்னை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துவதாகவே இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய தனிப்பெரும் தன்மையை விவரிக்கும் பொழுது நமக்கு சொல்கின்றார், நபியை நீங்கள் சொல்லுங்கள், மறைவான அறிவு அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சொந்தமானது என்று. குர்ஆனில் நீங்கள் பக்கத்திற்கு பக்கம் படிக்கலாம், காஃபிர்கள் அல்லது யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் தூதரை எதிர்க்கக்கூடியவர்கள் வந்து சொல்லுவார்கள், முஹம்மது நீங்கள் உண்மையாளராக இருந்தால் வேதனையை கொண்டு வாருங்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லுவார்கள்? அல்லாஹ் உங்களுக்கு மறைத்து வைத்திருப்பதை அல்லாஹ் தான் அறிவார். என்னிடத்திலே ஆற்றல் இல்லை உங்களுக்காக எது மறைக்கப்பட்டிருக்கிறது என்று. உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வேதனை எப்போது வரும் என்பதை நான் அறிய மாட்டேன். எங்கேயாவது ஒரு இடத்தை அப்படியே கேட்கிறீர்கள், நான் அதை உங்களுக்கு வர வைத்து காட்டுகின்றேன் என்று சவால் விட்டதாக நாம் குர்ஆனிலே பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, அப்படி சவால் விடக்கூடாது என்றும் அல்லாஹ் சொல்கிறார். நபியே உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் ஒரு மனிதர் தான், எனக்கு வகை அறிவிக்கப்படுகிறது, நான் உங்களுக்கு அதை எடுத்துச் சொல்கிறேன். இதுதான் என்னுடைய பொறுப்பே தவிர அல்லாஹ்வுடைய கஜானாவிலிருந்து தண்டனையை இறக்கி கொண்டு வருவதற்கு என்னிடத்தில் அதற்குரிய ஆற்றல் இல்லை. அல்லாஹ் நாடினால் உங்களை தண்டிப்பான் உலகத்திலே, இல்லை என்றால் மறுமையிலே மொத்தமாக தண்டிப்பான். இதைத்தான் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபிக்கு கட்டளையிட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த நபியினுடைய தனித்தன்மை, அவர்களுக்குள்ள தன்மை என்ன, அவர்களுடைய பண்பு என்ன என்பதை நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள், நீங்கள் யார், உங்களுடைய தன்மை என்ன என்பதை விவரிக்கும்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 6 அத்தியாயத்தினுடைய 50 வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். குல், இங்கும் பாருங்கள், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே
நீங்கள் சொல்லிவிடுங்கள். எப்படி மக்களுக்கு சொல்லுங்கள்? உங்களை பற்றி நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். நபி நிற்கின்றார், சமுதாய மக்களிடத்திலே பேசுகின்றார். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை வருகிறது, நபியே நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்திலே இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய பொக்கிஷம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது, அதை அல்லாஹ் அல்லாஹ்வின் வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை. அவன் என்ன பலவீனம் அடைந்து விட்டானா? அவன் என்ன சோர்வு அடைந்து விட்டானா? இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அவன் கலைப்படைந்து விட்டானா? மற்றவர்களை பங்கு போட்டு மற்றவர்களுக்கு பங்கு போட்டு கொடுப்பதற்கு அல்லது மற்றவர்களை நிர்வகிக்க சொல்வதற்கு அல்லாஹ் கேட்கிறான், வானங்களில் இருந்து காரியங்களை நிர்வகிப்பவன் யார்? மக்களுக்கு காவிரிகள் கூட சொன்னார்கள், மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் கூட சொன்னார்கள், நபியிடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவன் தான் என்பதாக. அல்லாஹ் அக்பர்வர்களே, மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள் விளங்கியதை விட தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்பவர்கள், தங்களை ஆன்மீகவாதிகள் என்று சொல்பவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லையே. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வானங்களில் பூமியின் ஆட்சியை நிர்வகிப்பது யார் என்று சொல்கிறார்கள்? தங்களுடைய குத்துபுமார்கள், தங்களுடைய கௌசுமார்கள், தங்களுடைய அவதாரர்கள், தங்களுடைய அவுளியாக்கள் வானங்கள் பூமியின் ஆட்சியை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே. ஒரு முஷ்ரிக், ஒரு முஷ்ரிக் மக்காவிலே வாழ்ந்த ஒரு முஷ்ரிக் விளங்கியதை விட விளங்கியதை கூட இவர்கள் விளங்கவில்லையே. எப்படிப்பட்ட ஷிர்கிலே இவர்கள் இருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றார், நபியே நீங்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள், வானங்கள் பூமியின் காட்சி யாரிடத்திலே இருக்கிறது? குல் மம் பியதிஹி மலகூது குல்லி ஷை. நபியே நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்கள், அனைத்தின் அதிகாரம் யாரது கையிலே இருக்கிறது என்பதாக. அவர்கள் சொல்வார்கள், குல் இல்லா அல்லாஹ்விடத்திலே என்பதாக. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்களது ஆட்சி அதிகாரம் யாருடைய கையில் இருக்கிறது? அவுடையாவுடைய கையில் அல்லாஹ் கொடுத்து விட்டார். ரவுசுல் ஆலம் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய கையிலே அல்லாஹ் கொடுத்து விட்டார். இன்னும் யாரெல்லாம் ஊர் பேரெல்லாம் தெரியாமல் அவர்களுக்கு சமாதிகள் எழுப்பப்பட்டிருக்கின்றனவோ அவர்களுடைய பெயர்களை எல்லாம் கூறி அவர்களுடைய கரத்தில் இருக்கிறது. அவர்கள் உயிரை அழைக்கும் போது மட்டுமல்ல, அவர்கள் இறந்ததற்கு பிறகு கூட அவர்கள் தான் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மனையை அவர்கள் தான் இறக்குகிறார்கள். இந்த உலக மக்களின் காரியங்களை அவர்கள் தான் நிர்வகிக்கிறது நம்பிக்கொண்டிருக்கிறார்களே. அன்பிற்குரியவர்களே, இது இணை வைத்தல் இல்லையா? இணை வைத்தலும் மிகப்பெரிய இணை வைத்தல் இணைவிட எதுவாக இருக்க முடியும்? நபிக்கு சொல்லுகின்ற, நபியை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தகுதி என்ன என்பதை விளக்குங்கள். நான் இறைவன், நான் ரப்பு, நான் ஹாலிக் படைப்பவன், நீங்கள் அடிமை. நீங்கள் யார்? அடிமை, படைக்கப்பட்டவர். நான் பலமிக்கவன், நீங்கள் பலவீனமானவர். நான் என்றுமே உயிராக இருப்பவன், நீங்கள் மரணிப்பவர். நபியை நீங்கள் செத்து போய்விடுவீர்கள், இறந்து விடுவீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, எல்லோரும் இறந்து விடுவார்கள். குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிகா ذுல் ஜலாலி வல் இக்ராம். இந்த பூமியில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும். நபியே, உங்களது இறைவனின் சங்கைக்குரிய கண்ணியத்துக்குரிய முகம் மட்டும்தான் நிலையாக இருக்கும். யார் சொல்கிறார்? அல்லாஹ் சொல்கிறார், வமா முஹம்மதும் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் அஃஇ மாதரவ் குதிலா கலபுதும். அல்லாஹ் சொல்கிறார், முஹம்மத் ஒரு தூதர் தான், இறைவன் அல்ல. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? ஒரு தூதர். வமா முஹம்மதும் இல்லா ரசூல், இவர் மட்டும்தான் தூதரா? இவருக்கு முன்பும் பல தூதர்கள் சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறார், அவர் இறந்து விட்டாரோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாரோ நீங்கள் மார்க்கத்தை விட்டு விலகி விடுவீர்களா? அவர் இறந்து விட்டாரோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாரோ நீங்கள் மார்க்கத்தை விட்டு விலகி விடுவீர்களா? யார் விலகுகிறார்களோ அவர்கள் தங்களுக்குத்தான் கேடு விளைவித்துக் கொண்டார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நபியினுடைய தன்மையை விவரிக்கின்றான். நபி நீங்கள் அடிமை, நான் இறைவன், நான் படைப்பாளன், நீங்கள் படைக்கப்பட்டவர்கள், ஆட்சி அதிகாரம் எனது.
خزائن الله قل لا اقول لكم عندي خزائن الله அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் வானம் பூமியின் ஆட்சி என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் உங்களை பற்றி அடுத்து எதை பற்றி இன்று நாம் சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறோமோ மக்கள் இன்று குழம்பிக் கொண்டிருக்கிறார்களோ அல்லது குழப்பிக் கொண்டிருக்கிறார்களோ அதற்கும் அல்லாஹ் பதில் சொல்ல சொல்கிறார் மறைவானதை இன்னும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றி நான் மறைவானதை அறிய மாட்டேன் என்றும் யாரை அல்லாஹ் சொல்ல சொல்கிறார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்தே அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்ல வைக்கிறான் நபியே மக்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் மறைவானவற்றை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று இதற்கு மேல் என்ன ஒரு விளக்கம் தேவை சொல்லுங்கள் குர்ஆனுடைய தெளிவான வசனம் படிக்கும் பாமர முஸ்லிம் கூட விளங்கிக் கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் நபி தனது சமூகத்தை பார்த்து சொல்லுகின்றார் மறைவான ஞானத்தை அவர் அறிய மாட்டார் என்று இப்போது மீறிக்கொண்டு இல்லை முஹம்மது மறைவான ஞானம் உண்டு அவர்கள் அனைத்தையும் அறிந்தார்கள் கொடுங்காலம் வரை நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அறிந்து வைத்திருந்தார்கள் இப்போது நாம் அவர்களை அழைத்தாலும் அவர்களது பெயரை கூறி பிரார்த்தனை செய்தாலும் அவர்களுடைய பொருட்டால் நாம் துவா கேட்டாலும் அவற்றையும் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் அவர்களை நாம் புகழ்ந்தால் அந்த சபைக்கு அவர்கள் வருகிறார்கள் நம்முடைய புகழ்ச்சியை அவர்கள் கேட்டு செல்கிறார்கள் என்றெல்லாம் நம்பிக்கை கொண்டால் அன்பிற்குரியவர்களே இது காவிரிகள் முஸ்லிம்களிடம் வைத்திருந்த நம்பிக்கையை விட மோசமான நம்பிக்கை இல்லையா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கக்கூடிய நேரடியான கட்டளைக்கு எதிரான கட்டளை அல்லவா அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கொள்கைக்கு முற்றிலும் முரண்பட்ட கொள்கை இல்லையா அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார் நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் அன்பிற்குரியவர்களே மிகப்பெரிய ஒரு விசேஷமான செய்தி என்னவென்று சொன்னார் இந்த மறைவான விஷயங்களை பற்றியெல்லாம் எங்கு அல்லாஹ் பேசுகிறானோ அதிலே பல இடங்களிலே குல் குல் என்ற வார்த்தையை சேர்த்து அல்லாஹ் சொல்கிறார் நபியே உங்களுக்கு கட்டளை என்று சொல்லுகின்ற நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் 26வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனத்திலே قل لا يعلم من في السماوات والأرض الغيب إلا الله وما يشعرون أيان يبعثون 26வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனத்திலே எவ்வளவு தெளிவாக சொல்லுகின்றார் قل நபியே நீங்கள் சொல்லுங்கள் لا يعلم من في السماوات والأرض வானங்களில் இருப்பவர் யாராக இருந்தாலும் சரி பூமியில் இருப்பவர் யாராக இருந்தாலும் சரி அவர்களில் யாரும் மறைவானதை அறிய மாட்டார் அல்லாஹ் வானங்கள் பூமி இவற்றில் யார் இருக்கிறார்களோ இவர்களில் எவரும் மறைவானதை அறிய மாட்டார்கள் இல்லல்லாஹ் அல்லாஹ் தவிர இதற்கு பிறகு ஒருவர் முஹம்மது மறைவானவற்றை அறிவார் அறிகிறார் அறிந்திருந்தார் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அவர்கள் குர்ஆனை குறிப்பிக்கின்றார்கள் அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல அவர்களை முஸ்லிம்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்கள் இணை வைப்பவர்களுடைய பட்டியலில் அவர்கள் சேர்த்து விடுவார்கள் அவர்கள் எதை வைத்து வாதம் செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நமக்கு பல ஹதீஸ்கள் கிடைக்கின்றன அந்த ஹதீஸ்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முன் அறிவிப்புகளை செய்திருந்தார்கள் செய்தார்கள் இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி நடக்கும் இவர் இந்த போரிலே கொல்லப்படுவார் இந்த போரிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அல்லது இந்த போரிலே உங்களுக்கு தோல்வி கிடைக்கும் இந்த போரிலே இவர் கொல்லப்படுவார் இந்த நாடு வெற்றி கொள்ளப்படும் இந்த நாடு வெற்றி கொள்ளப்படுவது எனக்கு காட்சி அளிக்கப்பட்டது இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள் அல்லவா இந்த முன் அறிவிப்புகளை வைத்துக் கொண்டு இவர்கள் எப்படி புரிகிறார்கள் மொத்தமாக அல்லாஹ்விற்கு என்ன ஞானம் இருக்குமோ அந்த ஞானம் எல்லாம் அப்படியே ரசூலுக்கு பேர்ந்து விட்டது ரசூலுக்கு வந்து விட்டது அந்த ஞானத்தை எல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்து விட்டான் என்று நம்புகிறார்கள் அன்பிற்குரியவர்களே இரண்டுக்கும் மிகப்பெரிய அடிப்படை வித்தியாசம் இருக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லுகின்றான் குர்ஆனிலே சொல்லுகின்றான் நாம் இரண்டு வசனங்களை பார்க்கிறோம் ஒன்று 7வது அத்தியாயத்தினுடைய 188வது வசனங்கள் 7வது அத்தியாயத்தினுடைய 188வது வசனத்தில்
நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரடியாக சொல்கின்றார், நபியே நீங்கள் சொல்லுங்கள் இந்த மக்களுக்கு எப்படி உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் மறைவான விஷயங்களை அறிந்து வைத்திருந்தால், மறைவான விஷயங்களை நான் அறிந்து வைத்திருந்தால் எனக்கு நன்மைகளாக ஒன்று சேர்த்திருப்பேன், அதிகமான நன்மைகளை எனக்கு தேடியிருப்பேன், எனக்கு எந்த தீங்குமே ஏற்பட்டிருக்காது. புரியுதுங்களா பேசுறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? குர்ஆன் எப்படி அவர்களை பேச சொல்கிறது பார்த்தீங்களா? நபியே உங்களை பற்றி சொல்லுங்கள், மக்களே எனக்கு மறைவான கல்வி இருந்திருந்தால் நான் நன்மைகளாகவே எனக்கு அதிகப்படுத்தி இருப்பேன், எனக்கு எந்த தீமையும் ஏற்பட்டிருக்காது, நாளை எந்த ஒரு ஆபத்து ஏற்பட போகிறது என்று எனக்கு தெரிந்திருந்தால் அந்த ஆபத்தை விட்டு நான் என்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பேனா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிஜ வாழ்க்கையில், யதார்த்த வாழ்க்கையை முன்வைத்து இதை நமக்கு சொல்ல சொல்கிறான், இதை நமக்கு சொல்ல சொல்கிறார். மக்காவுடைய வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாமல் திடீர் திடீரென துன்புறுத்தப்பட்டார்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்கு காப்பிர்கள் சதி செய்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய வஹி வராமல் அங்கு கலந்து கொண்ட ஒருவருடைய அந்த அறிவிப்பு இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாகவா தெரிந்து கொண்டார்கள்? யோசித்து பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருந்திருக்கும் என்று சொன்னால், மக்காவிலிருந்து மதினாவிற்கு செல்வதற்கு வழிகாட்டுவதற்காக ஒரு முஷ்ரிக்கை கூலிக்கு அமர்த்துகின்றார்கள். மக்காவிலிருந்து அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதினாவிற்கு செல்வதற்கு மக்காவிலிருந்து மதினாவுடைய பாதையை வழிகாட்டுவதற்காக யாரை அழைத்துச் செல்கிறார்கள்? ஆமிர் இப்னு புஹைரா என்ற ஒரு முஷ்ரிக்கை தங்களுடைய வழிகாட்டியாக அவருக்கு சம்பளம் கொடுத்து கூலி கொடுத்து அழைத்துச் செல்கிறார்கள். மக்காவிலே கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் திடீர் திடீர் என்று. இந்த கொடுமைகள் எல்லாம் தங்களுக்கு நிகழும் என்று தெரிந்திருந்தால் அவர்கள் தங்களை பாதுகாத்திருப்பார்களா இல்லையா? சுஜூதிலே இருக்கும் பொழுது தன்னுடைய தலையின் மீது, தனது கழுத்தின் மீது ஒட்டகத்தின் அந்த குடல்களை கொண்டு வந்து இவர்கள் போடுவார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து வைத்திருந்தால் தலையை உயர்த்தியிருப்பார்களா இல்லையா? தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வது, அதற்கான முன் ஏற்பாடுகளை செய்வது ஒரு இறை நம்பிக்கையாக கடமையா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போருக்கு செல்லும் பொழுது பத்ர் போர் என்று அவர்களுக்கு தெரிந்தது யாரை நோக்கி சென்றார்கள்? வணிகர் கூட்டத்தை, அபூ சுஃப்யானுடைய வியாபார கூட்டத்தை அடையலாம் என்று சொல்கிறார்கள். போருக்காக அவர்கள் சென்றிருந்தால் மதினாவில் உள்ள எல்லா அன்சாரி தோழர்களையும் ஒன்று சேர்த்திருப்பார்கள், ஆயுதங்களை ஒன்று சேர்ந்திருப்பார்கள், தங்களிடத்தில் இருந்த வளங்களை எல்லாம், வலிமைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து சென்றிருப்பார்கள். அவர்கள் சென்றது எதற்காக வேண்டி? அபூ சுஃப்யானுடைய வியாபார கூட்டத்தை கைப்பற்றுவதற்காக சென்றிருக்கிறார். அல்லாஹ் சொல்கின்றார், நபியே நீங்கள் நாடி வந்தது அபூ சுஃப்யானுடைய கூட்டத்தை அடைவதற்காக, ஆனால் நான் நாடியதுதான் நடக்கும். என்ன சொல்கிறார்? நான் நாடியது உங்களுக்கு அதுவரை அறிவிக்கப்படவில்லை. உஹது போரை எடுத்து பாருங்கள், அஹ்சாப் போரை எடுத்து பாருங்கள், இன்னும் எத்தனையோ நிகழ்வுகளை எடுத்து பாருங்கள். அந்த நிகழ்வுகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்களுடைய தன்மை என்ன? எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆன் வசனத்திலே 7வது அத்தியாயத்தினுடைய 188வது வசனத்திலே எப்படி அல்லாஹ் விவரித்தானோ அப்படித்தான், எனக்கு மறைவான ஞானம் இருந்திருந்தால் நன்மையானவற்றை மட்டுமே நான் அதிகமாக எனக்கு சேகரித்திருப்பேன், தீமைகள் என்னை தீண்டி இருக்காது, எனக்கு ஆபத்துகள் ஏற்பட்டிருக்காது. அன்பிற்குரியவர்களே, இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான பல விஷயங்களை நமக்கு சொன்னார்களே, நமக்கு அறிவித்தார்களே, அதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகிய பதிலை நமக்கு கொடுக்கின்றார். குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகின்றது. அல்லாஹ் சொல்கிறார் சூரத்துல் ஜின் 72வது அத்தியாயத்தினுடைய 26-27வது வசனம், ஆலிமுல் கைப் ஃபலா யுத்ஹிரு அலா கைபிஹி அஹதா இல்லா மன் இர்தாதா மின் ரசூலின் ஃபஇன்னஹு யஸ்லுகு மின் பைனி யதைஹி வமின் ஹல்ஃபிஹி ரசதா. அவன் ஒருவன் தான் மறைவானவற்றை அறிந்திருப்பவன். அல்லாஹு தஆலா இதற்கு முந்தைய வசனத்திலே 25வது வசனத்திலே சொல்லுகின்றார், நபியே சொல்லுங்கள், உங்களுக்கு எது எச்சரிக்கப்படுகிறதோ அது சமீபமாகவும் வரலாம், அல்லது எனது இறைவன் அதற்கென ஒரு தவணையும் ஏற்படுத்தி இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. காபிர்கள் முஷ்ரிக்குகள் ரசூலிடத்தில் வந்து தர்க்கம் செய்த போது, சண்டை செய்த போது அல்லாஹ் சொல்ல சொல்கிறார். இதை கூறியதற்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்கிறார், ஆலிமுல் கைபி, மறைவானவற்றை அல்லாஹ்தான் அறிந்தவன், அவன் தனது மறைவான ஞானத்தை யாருக்கும் சொல்லித்தர மாட்டான், யாருக்கும் காட்ட மாட்டான். இல்லாமல் தவான ரசூலின், தனது தூதர்களில் இருந்து யாரை தேர்ந்தெடுக்கிறானோ, யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கே தவிர. அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுப்பான், எந்த அளவுக்கு அவர்களுக்கு தேவையோ, எந்த அளவுக்கு அவர்களுக்கு நன்மையோ, அதை மட்டும்தான் அல்லாஹ்வுடைய குதர்சல்லாலி சின்னத்திற்கு அல்லாஹ் தரா கற்றுக் கொடுப்பார். பல நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது, மக்களே பிறருடைய சக்தி, பிறருடைய பொருளை அசத்தியமாக பொய் சத்தியம் செய்து நீங்கள் இடத்திலிருந்து பெற்றுச் சென்று விடாதீர்கள். தீர்ப்புக்காக வரும் பொழுது நான் ஆதாரத்தின் அடிப்படையிலே அல்லது சத்தியத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குகின்றேன், எனக்கு உண்மை நிலவரம் எது என்று மறைவானவற்றை அறிய முடியாது. யார் ஒருவர் தனது சகோதரனின் சொத்தை உரிமையில்லாமல் எடுத்துச் செல்கிறாரோ, அது ஒரு பூமியாக இருந்தால் நாளை மறுமையிலே ஏழு பூமிகளில் இருந்து அந்த பூமியினுடைய அளவை கழுத்திலே அவருக்கு வளையமாக மாட்டப்பட்டு அவர் இழுத்து வரப்படுவார். அல்லது யார் ஒருவர் ஒருவருடைய சொத்தை அகத்தியமாக அவமதித்துக் கொள்கிறாரோ, அவர் நரக நெருப்பை சாப்பிடுகிறார். மிக ஆதாரமான நபிமொழி, சஹீஹான ஹதீஸுடைய நூல்களிலே உள்ள நபிமொழி என்ன சொல்கிறார்கள், நீங்கள் எந்த சண்டை சச்சரவுகளை அங்கே செய்து வருகிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது, உண்மை நிலவரம் யாருக்கு சொந்தமானது என்று எனக்கு தெரியாது. ஆதாரத்தின் அடிப்படையில் அல்லது ஆதாரம் இல்லை என்றால் சத்தியத்தின் அடிப்படையிலே நான் தீர்ப்பு வழங்குகிறேன். யாரும் அநியாயமாக மற்றவர்களுடைய பொருளை எடுத்துச் சென்று விடாதீர்கள். நபியே உங்களுக்கு எவ்வளவு தேவை, நான் எவ்வளவு நாடுகின்றேனோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன், அதை தவிர வேறு அதிகமாக அல்லாஹ் அல்லாஹ்வின் கொடுக்க
மாட்டான். إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف.